வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள் அவர்களை சேர்ந்த தாபிகள் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் நாட்டிக்காக்கூடிய நீயத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏக நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சு பயந்து பணிந்து தக்குவாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கு நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்குவாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன், நஸீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த காலத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்களோ, எப்படியான ஒரு பயங்கரமான காலம் உருவாகும் என்று எச்சரித்தார்களோ, அப்படியான ஒரு காலத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். ரொம்ப பயங்கரமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்திலே முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் உலகளாவிய ரீதியில் பங்கம் ஏற்படுத்த வேண்டும், அவர்கள் துன்புறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக யகூதி நசராணிகளுடைய சதி திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் மூமின்களுடைய ஈமானுக்கு உலை வைக்கக்கூடிய பாரிய பயங்கரமான சவால்கள் நாலா திசைகளினாலும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டம், உடைமைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டம், அதே மாதிரி சமூகத்துடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய ஒரு பயங்கரமான சூழல், யாரும் மறுக்க முடியாது. உலக மகாயுத்தம் நடந்ததற்கு பின்னால் வல்லரசுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார்கள், இதற்கு பின்னால் இப்படி ஒரு மோசமான நிகழ்வு இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது, அதற்கு இந்த விடயங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும், ஒரு யாப்பு உலகத்திற்கு உருவாக்கப்பட வேண்டும், எங்கு வாழுகின்ற ஒரு மனிதனும் அவனுக்கு முழு மத சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த யாப்புடைய பிரதானமான ஒரு குறிக்கோளாக இருந்தது. ஆனால் அவர்கள் யோசிக்கவில்லை, இந்த சட்டம் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமாகிவிட்டது, எங்கும் அவர்களுடைய உரிமைகளோடு அவர்களுக்கு வாழலாம், எங்கும் அவர்களுடைய மார்க்கத்தை போதிக்கலாம், யாருக்கும் புதிதாக இஸ்லாத்திற்குள் நுழைந்து கொள்ளலாம், அவர்களை யாரும் சித்திரவதை செய்யக்கூடாது, அது மனித உரிமை மீறலாக கருதப்படும், அதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமாக அமைந்ததற்கு பின்னால் அவர்கள் கையாண்ட ஒரு பயங்கரமான தந்திரம், யார் ஈமானோடு, யார் இஸ்லாத்தோடு, யார் முஸ்லிம்களுடைய சூரத்தோடு, யார் மூமின்களுடைய அமல்களோடு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களை தீவிரவாதிகள் என்ற ஒரு பட்டத்தை சூட்டி உலகத்திற்கு அதை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதனால் இன்று முழு உலகத்திலேயும் அப்பாவி காபிர்கள் யகூதிகள் தான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய சூழ்ச்சி தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, மீடியா அவர்களுடைய கையிலே இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கின்ற இயங்குகின்ற பிரம்மாண்டமான வங்கிகள் அவர்களுடைய மேற்பார்வையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காபிர்கள் பகடை காய்களாக பயன்படுத்தப்பட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிட்டு அவர்கள் தூண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மையை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அல் குர்ஆன் இதை பற்றி தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோருமே காபிர்கள் என்று அந்த கூட்டத்திலே சேர்ந்து விடுவார்கள். காரணம், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான். மற்ற அனைத்து மார்க்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏனைய எல்லா மதங்களையும் புறக்கணித்திருக்கிறான். எனவே அது யகூதியாக இருக்கட்டும், நசராணியாக இருக்கட்டும், முஷ்ரிக்குகளாக இருக்கட்டும், மஜூசிகளாக இருக்கட்டும், இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் என்பதில் இவர்கள் அப்படி ஒன்று சேர்ந்து விடுவார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தங்களுடைய பணங்களை, தங்களுடைய செல்வங்களை, தங்களுடைய சொத்துக்களை அவர்கள் திட்டமிட்டு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வேண்டி தெரியுமா? தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்தில் வளரக்கூடாது, அது ஓங்கக்கூடாது, அது தலைநிமிடக்கூடாது, அதை நசுக்க வேண்டும், அதை அடக்க வேண்டும், அதை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்தில் வளர விடாமல் தடுப்பதற்காக தங்களுடைய செல்வங்களை நபியே உங்களுடைய இந்த ஏக காலத்தில் அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செலவீனம் உங்களோடு மாத்திரம் நின்று விடாது. எதிர்காலத்திலே வருகின்ற பொழுதும் அவர்கள் இந்த சதி திட்டத்தை, சதி முயற்சியை மேற்கொள்வார்கள். முடியுமான அளவு செல்வங்களை அவர்கள் அதற்காக செலவழிப்பார்கள். தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்தில் ஓங்கக்கூடாது, மேலோங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களுடைய காலத்தில் மாத்திரமல்ல, நீங்கள் மறைந்ததற்கு பின்னாலும் இவர்கள் இந்த படுமோசமான செயலிலே ஈடுபடுவார்கள். ஆனால் அவர்களுடைய முடிவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார், சும்ம தகூனு அலைஹிம் ஹஸ்ரா, அது அவர்களுக்கே கைசேலமாகத்தான் முடிய போகிறது. அந்த முயற்சியில் அவர்கள் ஒரு நாளும் ஜெயிக்க போவது கிடையாது. சும்ம யுலதூன், அவர்கள் நிச்சயமாக தோல்வியை காணத்தான் போகிறார்கள், அவர்கள் தோல்வியை தழுவத்தான் போகிறார்கள். நீங்கள் வெற்றி அடைவீர்கள், இந்த மார்க்கம் வெற்றி அடையும், இந்த மார்க்கத்தை ஏற்றின்ற இந்த மூமின்கள் வெற்றி அடைவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த முயற்சியில் இருப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக நரகத்தில் தூக்கி எறியப்படுவார்கள். அது ஏண்டா செலவழித்தோம் என்று அவர்களுக்கு ஒரு கைசேதத்தை இந்த உலகத்திலும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் அது அவர்களுக்கு கொடுக்கும் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். கனிமான கனவான்களை அன்பார் இஸ்லாமிய சகோதரர்கள், ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ஆட்சி மாறியதற்கு பின்னால் எங்களுடைய சில சகோதரர்களுக்கு என்னமோ ஹிலாபத்துடைய ஆட்சி வந்துவிட்ட மாதிரி ஒரு நிலை, அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் அப்படி, அவர்களுடைய நடவுடை பாவனைகள் அப்படி, காஃபிர்களுடைய எல்லா சதித்திட்டங்களும் முடிந்துவிட்டது, அதை ஒழித்தாகிவிட்டோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தவர்களை போன்று அமளி மாதத்திலே உள்ள குறைபாடுகள் அதைத்தான் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அதைத்தான் எங்களுக்கு உணர்த்துகிறது. நேற்று முந்தனால் கண்டி கச்சேரியிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி பள்ளி வாசலுக்கு ஒரு முறைப்பாட்டை கொண்டு வருகிறார். ஒரு 35-37 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, எங்களுடைய ஒரு சகோதரர், எங்களுடைய ஒரு சகோதரர் வாகனம் வாங்கி தருவதாக சொல்லி 16 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டே தலைமலை வாங்கி இருக்கிறார். இது 1-2 அல்ல. கனிமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரியான ஈனத்தனமான கேவலமான விடயங்களில் ஈடுபடக்கூடிய அதிகமான வியாபாரிகள் இருக்கிறார். மாட்டு மத சகோதரர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தக்கூடிய இனத்துவேஷமான கருத்துக்களை வீசுகின்ற பொழுது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம்களை, இவர்கள் சொல்லுவது சரிதான், இவர்கள் படுபயங்கரவாதிகள், மிக மோசமானவர்கள் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதற்கு எங்களுடைய கேவலமான முஸ்லீம் ஒரு சில வியாபாரிகள் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் சீரில்லாத காரணத்தினாலே இன்று சமூகமே சீரழியக்கூடிய மிக மோசமான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது உதாரணத்திற்காக ஒன்றை சொல்லி காட்டினேன். எங்களுடைய செயல்பாடுகள் அப்படி ஆகிவிட்டது. ஆனால் இந்த காஃபிர்களுடைய சதி முயற்சி முற்றுப்புள்ளி ஆகிவிட்டதா? அது நின்று விட்டதா? இல்லை கண்ணியமானவர்களே, நானொருமே நீ பொழுதொரு வண்ணமுமாக எங்களை எப்படி நசுக்குவது என்ற அந்த திட்டத்தை அவர்கள் விடவில்லை. எங்களுடைய துவா குறைந்து விட்டது, எங்களுடைய தொழுகை குறைந்து விட்டது, நாம் பிடித்த நோன்புகள் குறைந்து விட்டன. ஒரு வருடம் முடிந்தது. ஒரு வருடத்திற்கு முன்னால் இந்த நாட்டு நிலைமை எப்படி இருந்தது, இங்குள்ள முஸ்லிம்களுடைய மனம் எப்படி இருந்தது, நிம்மதியாக சொல்ல முடியாது, நிம்மதியாக ஜுமாவுக்கு வர முடியாது, நேரங்களை சுருக்கிறோம், இரவு தொழுகைகளை பெண்களை பாதைக்கு இறக்காமல் விட்டுவிட்டோம். ஆனால் இந்த வருட ரமலான் எப்படி இருந்தது,
இரவு முழுக்க பெண்களை அலைய விட்டோம், இரவு முழுக்க பெண்களை கடையிலும் அங்கும் இங்கும் அலைய விட்டோம்.
கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, கவனத்தில் எடுக்க வேண்டி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இந்த காஃபிர்களுடைய முயற்சி ஒரு நாளும் இது போதும் என்று நின்று விடாதே.
அல்லாஹ் சொல்லுகிறான்,
அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. திட்டம் போடுபவர்களுக்கெல்லாம் மிகவும் அழகாக திட்டம் போடக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. குல்லமா அவ்கது நாரல் ஹர்பி அத்ஃபாஹல்லாஹ், முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்த ஜுவாலையுடைய அந்த தீயை இவர்கள் மூட்டுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் தன் கருணை பார்வை கொண்டு அந்த யுத்தத்துடைய ஜுவாலைகளை அணைத்துக் கொண்டே வருகிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி எப்படி எங்கெங்கெல்லாம் அந்நியர்களை தூண்டி எங்களுக்கு எதிராக கோஷமிட்டு ஒரு இரத்த கலரியை உருவாக்க முடியுமோ அதற்குண்டான முழு வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் படைத்தரப்பு நேரத்திற்கு நேரம் ஆட்சிகளை மாற்றுவதன் மூலமாக, அதிகார பீடத்தை மாற்றுவதன் மூலமாக இந்த பயங்கரமான விளைவுகளை விட்டு இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாத்துக் கொண்டே வருகிறார். நன்றியுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். இது எதுவரைக்கும் நடக்கும்? எப்போது இவர்களுடைய முயற்சி முடிவடையும்? வலா யதாலுனை யுகாதிலுனக்கும் ஹத்தா யர்துக்கும் அன் தீனிக்கும் இனித்தபாவு, நீங்கள் அனைவர்களும் அவர்களுடைய மதத்தை பின்பற்றுகின்ற வரைக்கும் இந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்கும். உங்களோடு மோதிக்கொண்டே இருப்பார், உங்களோடு போர் தொடுத்துக் கொண்டே இருப்பார். நிக்காது, முடியாது என்றால் இதிலே இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்குரிய பாதுகாப்பு ரப்பிடம் தான் இருக்கிறது. அல்லாஹ் தான் இந்த தீச்சுவாலையை அணைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். உங்களுடைய இறைவனோடு இருக்கின்ற அந்த நெருக்கத்தை நீங்கள் விட்டுவிடக் கூடாது, அதை ஒருபோதும் நீங்கள் குறைத்து விடக் கூடாது. படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடக் கூடாது. ஏனென்றால் அவர்கள் இதிலே இருந்து நிராசையாகுவது கிடையாது. உங்களுக்கு என்னுடைய பாதுகாப்பு தேவை, அது இன்றியமையாதது, அது நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய அமல்கள், உங்களுடைய இபாதத்துகள் சீராக இருக்க வேண்டும். உங்களுடைய நடவுடை பாவனை, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய விடயத்திலே யஹூதி நசரானிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார், வலன் தர்வா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். சில பேர் நினைத்துக் கொண்டிருப்பது, ஒரு சில லட்சங்களை நாம் செலவழித்தால் அல்லது அவர்களுடைய பண்டிகை ஏற்பாடு இது மாதிரி வருகின்ற பொழுது ஒரு பெருநாள் பார்சலை கொடுத்து விட்டால், அல்லது அவர்களுடைய அந்த பாலையோரங்களிலே கொடுக்கும் தானம் இருக்கிறதே அதை அதற்காக நாம் செலவழித்து விட்டால், அல்லது வைத்திய சாலைகளுக்கு ஏதாவது கொடுத்து விட்டால், அல்லது அவர்களுடைய நோயாளிகளுக்கு, அல்லது அவர்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எங்களுடைய பணத்திலே இருந்து ஏதாவது கொடுத்து விட்டால் அவர்கள் பொருந்திக் கொள்வார்கள், திருப்தி அடைவார்கள், எங்கள் மீது உள்ள துவேஷத்தை குறைத்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் எது செய்தால் இந்த யகூதிகளும் நசரானிகளும் அதை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். நபியே, நீங்களும் ஒரு யகூதியாக நசரானியாக மாறும் வரைக்கும் நவுது பில்லா இவர்களுடைய கல்வித்த முடியாது. கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற பொழுது, தஜ்ஜால் உலகத்திலே வெளிப்படுகின்ற பொழுது 70,000 யகூதிகள் அந்த தஜ்ஜாலோடு சேருவார்கள். முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கும் தான் இந்த உலகத்திலே பெரிய போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. காகிர்கள் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவிகள் பகடை காய்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் யஹூதிகளுடைய ஒட்டுமொத்தமான திட்டத்திற்கும் எதிரானவர்கள் முஸ்லீம்கள். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த யஹூதிய கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும், ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்கி தஜ்ஜாலை கொலை செய்கின்ற வரைக்கும் இந்த யஹூதிகளுடைய நடமாட்டம் உலகத்திலே இருக்கும். அவர்கள் சொல்லுகிறோமே இஸ்ரவேலர்கள், யார் இந்த யகூதிகள்? ஹதரத் யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிள்ளை, ஒரு நபிக்கு பிறந்தவர்கள். யூசுப் அலைஹி ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள். யாகூப் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் இன்னொரு பெயரை சொல்லுகிறது, இஸ்ராயில். இஸ்ராயில், பனி இஸ்ராயில் என்றால் அவர்களுடைய மக்கள். இஸ்ராயில் என்றால் யாகூப் அலைஹிஸ்ஸலாம், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள். அதைத்தான் சுருக்கமாக இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கிறோம். அவர்களுடைய மூத்த மகனுடைய பேர் யகூதா, அதனால் அவர்களுடைய அந்த பேரோடு இணைத்து யகூதிகள் என்று அழைக்கிறோம். எப்படி அழைத்தாலும் இவர்கள் தான் யகூதிகள்.
அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பரம்பரையில் வந்தவர்கள். இரண்டு ஆண் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள், அவர்களுக்கு பிறந்தவர்கள் யாகூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த யகூதிகள். உலகத்தில் அவர்களுடைய மொத்தமான தொகை 1.5 கோடியை தாண்டவில்லை, ஆனால் முழு உலகமும் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டுதான் இருக்கிறது. அவர்கள் ஒருவர் மேற்படிப்புக்காக ஒரு கேம்பஸில் இடம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் போட்டிருக்கின்ற நிபந்தனை என்ன தெரியுமா? 5,000 அமெரிக்கன் டாலர் செலவழித்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து 15 பேருக்கு வேலை கொடுத்து அதை 15,000 டாலர்களாக அதிகரிக்க வேண்டும். சுபஹான். திருமணம் முடிக்கின்ற பொழுது 7வது துறையில் ஒரு டாக்டர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அந்த 1.5 கோடி மக்களில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களில் எத்தனை பேர் கற்பிணிகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பெயர் பட்டியல் ஒத்தோவாக அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும். அத்துணை பெண்களையும் எடுத்து அவர்களுக்கு பிரத்யேகமான ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் போன்ற மிக தகுதியுள்ள ஆசிரியர்களை வைத்து அவர்களுக்கு பாடம் நடத்துவார். ஒரு கற்பிணி தாய் எந்த துறையில் அதிகமாக ஈடுபடுகிறாளோ பிறக்கின்ற பிள்ளைக்கு அது கடத்தப்படுகிறது என்று விஞ்ஞான ரூபமாக அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். அந்த கற்பிணி தாய்மார்கள் சினிமா பார்ப்பதோ, ஆபாச காட்சிகளை பார்ப்பதோ, தொலைக்காட்சி பார்ப்பதோ, இன்னிசை கேட்பதோ அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு பாரிய திட்டத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய சொந்த பூமியாக அதில் ஒரு பகுதியை பிடிப்போம் என்ற ஆரம்ப ஆலோசனை நடாத்துகின்ற பொழுது ஒரு யகூதி எழும்பி அவன் ஒப்ஜெக்ஷன் பண்ணினான். சுத்தி இருப்பவர்கள் எல்லாம் பிரம்மாண்டமான முஸ்லிம் நாடுகள், சமுத்திரமாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவர்களும் ஒன்று திரண்டு சிறுநீர் கழித்து விட்டாலும் நாங்கள் மூழ்கி போய்விடுவோமே, அதற்குள் எப்படி எங்களுக்கு என்ற ஒரு சொந்த நாட்டை நாம் பிரகடனப்படுத்துவது? அதுல இருந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு யகூதி சொன்னானா, இவ்வளவு கால முஸ்லீம்களோடு வாழ்கிறாய், இவர்களை பற்றி உனக்கு தெரியாதா? எங்கேயாவது இவர்கள் ஒன்று சேர்ந்த வரலாறு இருக்கிறதா? ஒரு நாளும் ஒன்று சேர மாட்டார். ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தால் அதில் பாதி பேர் சேருகின்ற நேரத்திற்கு சமூகம் அளிப்பார்கள், சமூகம் அளிக்க மாட்டார்கள். அப்படி சமூகம் அளித்திருந்தால் அவர்கள் பாதியிலே எழுந்து சென்று விடுவார்கள். உதாரணமாக இரவு இஷா தொழுகையை தொடர்ந்து ஒரு ஆலோசனை இருக்கிறது, முக்கியமானவர்கள் வாருங்கள் என்று அழைத்தால் 8:30 மணிக்கு என்ற அது 9 மணிக்கு அரவாசி பேர் வருவார்கள். 8 மணியிலே இருந்து இருப்பவர்கள் 10 மணிக்குத்தான் அந்த கூட்டம் முடிவு பெறும் என்றிருந்தால் 9 மணியோடு அவசரமான வேலை இருக்கிறது, சென்று வருகிறேன் என்று இடையில் கலந்து விடுவார். இடையில் வந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் என்ன பேசினோம் என்று தெரியாது, இடையிலே போனவர்களுக்கு பின்னால் என்ன பேசினோம் என்று தெரியாது. ஒரு நாளும் ஒன்று சேர மாட்டார்கள். மீறி ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஆக்கபூர்வமான முடிவு எடுக்காமலே கலைந்து விடுவார். மீறி அப்படி ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தாலும் நிச்சயமாக ஒரு நாளும் அதை அமுல்படுத்த மாட்டார்கள். அது ஏற்று சுரக்காயாகவே இருக்கும். எந்த ஒரு திட்டமும் இல்லை. ஒரு பதட்டம் வருகின்ற பொழுது பெருசா திட்டம் போடுவார்கள், அது முடித்ததற்கு பின்னால் அடியோடு அனைத்தையும் மறந்து விடுவார். கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், எல்லாம் பாதுகாக்கவே இதுதான் எங்களுடைய யதார்த்தம். அமெரிக்காவுடைய ஒரு ஜனாதிபதி புதிதாக வருவார் என்றால் ஏற்கனவே இருந்தவர் 30% 100% ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்து ஒரு 30% முடித்துவிட்டு அவருடைய காலம் முடிந்துவிட்டால், ஏனென்றால் அவர்களை இயக்குபவர்களும் யகூதிகள் தான், திரும்ப புதிதாக வருபவர்கள் அவர் நினைத்த மாதிரி ஆட முடியாது. 31வது திட்டத்தில் இருந்துதான் அவர் செல்ல வேண்டும். ஆனால் எங்களுடைய ஏனைய நாடுகளுடைய நிலை என்ன? ஏற்கனவே இருந்த ஒருவர் ஏதாவது ஒன்றை ஆரம்பித்து வைத்திருந்தால் தவறுகள் ஒவ்வொரு சந்திகளிலும் அமைக்கப்பட்டது. அடுத்த ஜனாதிபதி வந்தால் இது வேறொருத்தன் செய்த ஒரு சேவை என்ற காரணத்தினாலே அதற்கு பெட்ரியை கூட போட அனுமதிக்க மாட்டார். எங்க நாடு உருப்படுவது? ஒரு 15 வருஷம் இருந்துவிட்டு அவர் செய்த ஒரு 15 விதமான வேலை திட்டத்தை தமிழ் மொழியாக்கி இவர் இஸ்லாத்தில் இருந்து ஆரம்பிக்க போவார், நாடு முன்னேறார். கொஞ்ச காலத்திற்கு முன்னால் ஹிட்லர் யகூதிகளை கொலை செய்துவிட்டு ஒரு 10 மீத 10 வீதமானவர்களை வைத்திருக்கிறேன், அவர்களையும் கொன்றொழித்திருப்பேன். நான் எதற்காக இவர்களுடைய 90% கொன்றேன் என்பதற்கு இந்த உலகம் காரணம் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக விட்டு செல்கிறேன் என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை எப்படி பலித்திருக்கிறது என்றால், அமெரிக்காவில் இருந்த இந்தியாவுக்கு இலவசமாக கொடுத்தார். இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்கின்ற அமைச்சரை பிடித்து காஷ்மீரிலே விளைகின்ற எப்பளை நீங்கள் வேறு எங்கும் அனுப்பக்கூடாது, எங்களுடைய நாட்டுக்குத்தான் அனுப்ப வேண்டும், உங்களுடைய நாட்டு கணக்கின்படி 50 ரூபாய் ஒரு காய்க்கு தந்து நாம் அதை எடுத்துக் கொள்கிறோம். பொதுவாக ஒரு ஊரு நாசமா போவதாக இருந்தாலும், ஒரு நாடு நாசமா போவதாக இருந்தாலும், இன்று உலக வரலாறு ஒரு தனி மனிதனுக்காக வேண்டித்தான் முழு நாடும் நாசமாகும். ஒரு தனி மனிதனுடைய சுய கௌரவம், சுய விருப்பம், சுய முடிவு, தன்னிச்சையான முடிவு இவரும் ஏற்றுமதி செய்தார். பிறகுதான் கண்டுபிடித்தார்கள் பழங்கள் பழுதாகாமல் இருப்பதற்கு ஒரு வகையான கெமிக்கல் செலுத்துவார்கள். அது அங்கிருந்து செலுத்தப்பட்டு அந்த கெமிக்கலை சாப்பிடுவதன் மூலமாக எந்த வகையான தாக்கத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை பரிசோதிக்கும் பகடைக்காய்களாக இந்திய மக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் எந்த விதமான மாத்திரையும் மருந்தும் அளிக்காத ஃப்ரெஷ் ஆப்பிள் அந்த நாட்டு மக்களுக்கு இசுவாகிறது. சுபஹானம், யகூதிகள் ரொம்ப பயங்கரமானவர்கள், யுஃப்சிதூன பில்லர், உலகத்தையே குழப்பத்தில் ஆழ்த்துபவர்கள் அவர்கள் தான். எங்கெங்கெல்லாம் பயங்கரவாத யுத்தம் என்று நடக்கிறதோ அத்துணை யுத்தத்திற்கும் காரணம் அவர்கள் தான். ஆயுதம் விற்பதற்காக வேண்டி யுத்தங்களை மூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பாவி மக்கள். இதை தெரியாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் மாத்திரம்தான். அவர்களுடைய சதித்திட்டங்களை பேசுகிறோம். குர்ஆன் ஹதீஸ் சொல்லி இருக்கிறது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியிலே சொன்னார்கள், மரணிக்கும் வேளையிலே சொன்னார்கள், 3 வருடத்திற்கு முன்னால் ஹைபருடைய அந்த யுத்தத்திலே அந்த யகூதி பெண்மணி எனக்கு தந்த மிஷன் இன்று வேலை செய்கிறது. ரசூலுல்லாஹுடைய மரணத்திற்கும் இந்த யகூதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அந்த விஷம் இப்பொழுது என்னுடைய உடம்புக்குள் வேலை செய்கிறது. ஜசீரத்துல் அரபில் இருந்து ஒரு யகூதியை கூட விட்டு வைக்காமல் அத்தனை பேரையும் அடித்து துரத்த என் மனம் நாடுகிறது என்று இறுதி கட்டத்திலே சொன்னார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு படுமோசமானவர். இஸ்லாத்திற்கு வந்தாலே மொத்தமான யகூதிகளும் வந்த மாதிரி தான், நேர்த்தியில இஸ்லாத்திற்கு வரமாட்டார். ரொம்ப பயங்கரமானவர்கள். இவர்களை சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய உதவி, எங்களுடைய அமளிபாதத்துகள் கண்ணியமான கனவான்களே சகோதரர்களே, இது சீராகாத வரைக்கும் இவர்களுடைய சதித்திட்டத்திலிருந்து எங்களால் தப்ப முடியாது. உலகத்தில் காலாகாலம் நாங்கள் பார்த்து வருகிறோம். சமீப காலத்திலே குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லதுப்லவுன் ஃபீ அம்வாலிக்கும், இன்று அதிகமான வியாபாரிகளுக்கு நஷ்டம், தலை தூக்க முடியாது போன்ற வார்த்தைகளை நாம் அன்றாடம் காலால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சோதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய செல்வங்களில், உங்களுடைய உயிர்களில். உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுத்தவர்களுடைய வாயினால் நீங்கள் திட்டப்படுவீர்கள். இணை வைக்கின்ற காபிர்களின் மூலமாகவும் நீங்கள் கேட்க வேண்டி வரும் அதன் கசீரன், உங்களுடைய உள்ளங்களை நோகடிக்கக்கூடிய குத்து வார்த்தைகளை ஏசுவார்கள். கேவலமாக ஏளனமாக இஸ்லாத்தையும் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் நபியையும் அல்லாஹ்வையும் கேவலமாக பேசுவார்கள், தூசிப்பார்கள். இதெல்லாம் கேட்க வேண்டி வரும். இப்படியெல்லாம் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். வதத்தகு, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். திருப்பி அவர்களுக்கு ஏசப்போவது அல்ல, அப்படி ஏசுவது கூடாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் ஆக மோசமான மனிதன் தன்னை பெற்ற தாய் தகப்படி திட்டக்கூடியவர். ஒரு சஹாபியும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தான் தன்னை பெற்ற தாய் தகப்படையுமா ஒரு மனிதன் திட்டுவான்? அவன் சொந்த தாயை தகப்பனை திட்ட மாட்டான், இன்னும் ஒருவனுடைய தகப்பனை திட்டுவான். அபாகு, அவன் இவனுடைய தகப்பனை திட்டுவான் என்றால் இவன் தான் அதற்கு காரணமாக அமைந்திருக்கிறான். எனவே இவனே திட்டியதற்குரிய தண்டனை அவனுக்கு கிடைக்கும். அந்த திட்டை வாங்கிக் கொடுக்க காரணமாக அமைந்ததற்காக இதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் அல்லாத ஏனைய தெய்வங்களை விக்கிரகங்களை வணங்கக்கூடிய அந்த அந்நியர்களுடைய மார்க்கத்தை அவர்களுடைய கடவுள்களை திட்டாதீர்கள் ஏசாதீர்கள். ஃபயஸுப்பு அதுவன், ஃபயஸுப்புல்லாஹ் அதுவன் பிகைர் இல்மின், அறிவில்லாமல் ரப்பை அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள்.
அதற்குரிய முழு பாவத்தையும் நீங்கள் தான் சுமக்க வேண்டி வரும். இந்த சமீபத்தில் என்ன நடக்கிறது, இந்த வாட்ஸ்அப் ரொம்ப பயங்கரமான ஒரு பித்தினாவாக, சமீபத்தில் ஒரு ஆணில் டெஜாருடைய பித்தினாவுக்கு அடுத்ததாக இந்த உலகத்திற்கு வந்த பயங்கரமான பித்தினா இந்த ஹேண்ட் போன் என்று சொல்லி இருக்கிறார். உண்மையிலே அதுதான், இரவிலே தூக்கமில்லை, எத்தனையோ டிவோர்ஸ் பேஸ்புக் சைக்கோக்களின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, தொழில் வியாபாரத்திற்கு ஆசை ஆர்வம் இல்லை, தாய் தகப்பன்மார் தகப்பன்மார் செய்த பரம்பரை தொழிலை செய்வதற்கு இன்று பிள்ளைகளுக்கு ஆசை ஆர்வம் இல்லை. நிமிடங்களே சகோதரர்களே, அனைத்துக்கும் காரணம் இதுதான், கண்ட வாக்கில யாரையாவது ஏசுகிறார்கள், அவர்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறார்கள், அதன் விளைவு சமீபத்தில் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். சாதாரணமாக எந்த பக்கமும் சாயாத அந்நியர்களை கூட உசுப்பேற்றி விட்டிருக்கிறார். யார் ஒருவன் குருவானுக்கு எதிராக பேசினாராம், மோசமான வார்த்தைகளை விட்ட காரணத்தினால் அவனை மோசமாக தூசித்து ஏசி, நான் நினைக்கிறேன் அப்படி ஏசினவன் ஆசையாக குருவானை எடுத்து ஒரு ஜுசு ஆரியம் வந்து ஓதி இருக்க மாட்டான். தருவான்கள் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களா, சுபஹான ஹூ தஆலா என்ன சொல்லுகிறார், திட்டி அவர்கள் உங்களுடைய ரப்பை திட்டுவார்கள், ஜாக்கிரதை, அதற்குரிய முழு பாவத்தையும் அதற்கு காரணமானவன் தான் சுமக்க வேண்டி வரும். சித்தனாவை பயந்து கொள்ளுங்கள், குழப்பம் என்பது ரொம்ப பயங்கரமானது, அநியாயக்காரர்களை மாத்திரமல்ல அந்த குழப்பம் வந்தால் பீடிக்கும், அப்பாவி மக்கள் எல்லோரையும் சேர்த்து அது வாக்கி வதைத்துவிடும். ஒருவர் இரண்டு பேர் செய்கின்ற இந்த அநியாயத்தினால் இந்த தவறுகளினால் ஒட்டுமொத்தமான சமுதாயமே பாதிக்கப்பட வேண்டிய ஒரு பயங்கரமான நிலைக்கு தள்ளப்படும் என்பதை கருத்தில் எடுக்க வேண்டும் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதை விட ஒரு மோசமான ஒரு பித்தனா வருகின்ற செய்தி எல்லாம் போர்ட் பண்ணிடுவார். இது ஒரு மோசமான பாவம், இது ஒரு மோசமான ஒரு பாவம். குர்ஆன் கொண்ட விசுவாசிகளே, ஒரு செய்தியை உங்களிடத்திலே ஒரு கெட்டவன் கொண்டு வந்தால், அந்த செய்தி கொண்டு வருபவர் அந்த செய்தி அங்கலையும் இங்கலையும் பரத்துறதே, தான் கேட்டதெல்லாம் அப்படியே சொன்னாலும் அவன் பொய்யனாகி விடுவான் என்று ஹதீஸிலே சொன்னார்கள். தான் கேட்டது அப்படியே சொல்றது ஒரு மனிதனுக்கு முடியாது, எப்படியாவது கூட குறைய ஒரு வார்த்தை அதிலே கலந்து. கெட்ட செய்திகளை கொண்டு வரக்கூடிய ஒரு ஃபாசிக், அந்த செய்தி பரிமாறுபவனே அவனோட கெட்டவனாகத்தான் இருக்க வேண்டும். நல்ல மனிதன் என்றால் என்ன செய்வார், இதுல எது ஹகீகத்தோ இதுல எது யதார்த்தமோ எனக்கு தெரியாது. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் ஹலீஃபாவாக இருக்கின்ற நேரத்தில் ஒரு நாட்டிற்கு கவர்னராக அனுப்புகின்ற ஒரு கவர்னருக்கு சொல்லுகின்ற புத்திமதி என்ன தெரியுமா, ரெண்டு பேருக்கு வழக்கு பிரச்சனை, ஒருவனுடைய முடிவை எடுத்து நீ தீர்ப்பளிக்காதே, அந்த முடிவு கேட்டு வந்தவனுடைய ஒரு கண் பொட்டையாக இருந்தாலும் சரி. ஒரு மனிதன் வருகிறான், கண் கலந்து இருக்கிறது, ரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கிறது, அமீருல் மூமினீனே என்னை அவன் அடித்து விட்டான் என்று சொன்னால் உடனடியாக அவனை அடித்து நொறுக்குங்கள் என்ற அந்த தீர்ப்பை கொடுத்து விடாதே, அவனையும் கூப்பிட்டு விசாரிக்கும் வரைக்கும். காரணம் என்ன தெரியுமா, இவன் சில நேரம் அவனுடைய இரண்டு கண்களையும் ஒட்டையாக்கி இருப்பான். ஒரு சைடை எடுத்து முடிவெடுக்க கூடாது, செய்து வருகிறது அதை அலசி ஆராயாமல் அதை அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடாது, பயங்கரமான பாவம் இது. சட்டப்பையனு அது உண்மையா இல்லையா என்பதை பரிசோதித்து பாருங்கள், தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். திடீரென்று ஒரு கட்டத்தில் ஒரு செய்தி வந்தது, இந்த ஆட்சி வந்து ஒரு மாதத்திற்குள்ளார் புலனர்வை பகுதியில் பள்ளிவாசலை ஒடித்து உடைத்து நெருக்கிவிட்டார்களாம். புலனர்வையில் ஒரு பள்ளிவாசல் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு செகண்டில் வதந்தி பரவிவிட்டது, முஸ்லிம்கள் எல்லாம் திக்கமுக்காடி போய்விட்டார். நல்லூராட்சி மலர்ந்திருக்கிறது, திரும்பவும் இந்த பள்ளி உடைப்புக்கு முற்றுப்புள்ளி இல்லையா, பார்த்தால் அது எங்களுக்குள்ளால் உள்ள பிரச்சனை. அந்த யகூதி சொன்னாலே ஒரு நாளும் ஒன்று சேர மாட்டார்கள், இயக்கத்தினால் பிரச்சனை. யாராவது வெளியூரில் இருந்து வந்து ஒரு நல்லது செய்ய போனால் வந்தான் வருத்தான் என்ற பிரச்சனை அவனுக்கு. யார் இடித்தாலும் மாவாக வேண்டும், இது யகூதியுடைய பண்பு. ஆனால் இன்று அதிகமான சமூக சேவையாளர்களில் 90% முஸ்லீம்கள் அந்த நடவு நடக்க வேண்டும், அது என்னால் தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறார் அமைச்சர்மார்கள் உட்பட. ஒரு பாடசாலை ஆரம்பம், ஒரு கட்டிட திறப்பு விழா,
ஏற்கனவே ஒரு அமைச்சர் அதற்கு ஒரு லைப்ரரி ஏற்பாடு செய்து தருவதாக வாக்களித்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்பு இவருக்கு விடுக்கப்படவில்லை. வேறொரு அமைச்சர் வேறொரு ஒரு கட்டிடம் தருவதாக சொன்ன காரணத்தினாலே அவரை அழைத்ததற்காக வேண்டி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அவரைத்தானே அழைத்தீர்கள், நான் தரமாட்டேன்.
சமூக முன்னேற்றமாயிலே இந்த வதந்தியை நான் சொல்லுகிறேன், இதை பரப்பினார்கள், பார்த்தால் அது எங்களுக்குள்ளே அடித்துக் கொண்டு எங்களவர்களே போய் உடைத்திருக்கிறார்.
வருகின்ற செய்தி அதை உண்மையா பொய்யா நல்லதா கெட்டதா, இதை படிப்பவர்கள் எப்படியான சங்கடத்திற்குள்ளாகுவார்கள் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது, உடனடியாக பரப்பி விடுவார். உடனடியாக அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி விடுவார்கள். இவர்கள் மகா பாவிகள், முனாஃபிகீன். இந்த வேலையே இதுதான்.
இனி எங்களுடைய மக்களும் காலையில் எழுந்து நின்ற குர்ஆனை துறக்கிறதில்லை, கண்ண கட்டத்தினுடனே தலவாணி கடியால கைய போட்டு போன் எடுத்து பார்ப்பார்கள், ஏதாவது ஒரு மோசமான செய்தி இவருடைய ரத்தம் கொதிக்கும், டென்ஷன் ஆகுவார், சும்மா உள்ளத்தால உளரீதியாக பாதிக்கப்பட்டு அதி சீக்கிரமாக நோயாளியாகி விடுவார். இருக்கின்ற செய்திகள் வதந்திகள் வேற வேலையே கிடையாது. குருவானுக்கு நேரம் ஒடுக்கிறது கிடையாது.
குருவானை எடுத்து ஓதுங்கள், உங்களுடைய உள்ளத்திற்கு சாந்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். குர்ஆனுடைய வசனங்களை படியுங்கள், மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையின் யதார்த்தத்தை படியுங்கள்.
இந்த காபிர்களுடைய சதி திட்டங்கள் உங்களுடைய பார்வைக்கு தூசி மாதிரி ஆகிறது. இந்த முடிவு என்னாக போகிறது?
ஒரு செகண்டில் உலகத்தில் ஒருவனை கொலை செய்து விடலாம், ஆனால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்ன? இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரமானதல்ல, நாங்கள் சாக பிறந்தவர்கள், எங்களுடைய வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் தான் இருக்கிறது. இந்த காபிர்கள் யகூதிகளுக்கு எங்களை என்ன செய்யலாம்?
இந்த மனோபக்குவம் தானே சஹாபாக்களுக்கு இருந்தது.
அதனால் சொன்னார்கள், உங்களுடைய ஒரு கூட்டம் மதுவை விரும்புவதை விட
என்னுடைய கூட்டம் மரணத்தை விரும்புகிறது. என்ன உலகம் பிரச்சனை, இந்த உலகம் சிக்கல், குடும்பத்தில் யார் எப்ப மௌத்தாகுவார்கள் என்று தெரியாது, எந்த சொத்து செல்வங்கள் இல்லாமல் போகும் என்று தெரியாது, திடீரென்று காய்ச்சல் வருகிறது, மூன்று நாள் மாத்திரை குடிக்கிறார் குணமாகவில்லை, ரத்தத்தை டெஸ்ட் பண்ணினார் டாக்டர் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார் உங்களுடைய ரத்தத்தில் கேன்சர், அந்த வாழ்க்கை முடிஞ்சது. இது வாழ்க்கையாயிரு.
இந்த மாதிரி முசீபத்தால ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையா? இருக்கின்ற வரைக்கும் இதை பயன்படுத்துவோம், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மையமாக வைப்போம். இதுவெல்லாம் குருவான் சொல்லுகிறது. இதை அடிக்கடி பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு தொந்தரவும், எந்த ஒரு துயரமும், எந்த ஒரு துன்பமும், எந்த ஒரு டென்ஷனும் ஒரு மூமினை அசைக்க மாட்டாது,
அசைக்க மாட்டாது. ஆனால் அந்த குருவானின் பக்கம் கவனம் செலுத்துவது ரொம்ப குறைந்து விட்டது. இறைமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஸ்லிம்களுக்கு என்ற எங்கேயாவது அடிபுடி நடக்கிறது, அல்லது ஒரு பள்ளி வாசலுக்கு கல் எறிந்து விட்டார்கள், அல்லது ஒரு முஸ்லீம் வீட்டு கேட்ல என்னமாக எழுதி விட்டார்கள், இதை ஏன் பரப்புகிறீர்கள்? அது அந்த கூட்டத்தோடு முடிந்துவிடும். என்னமா ஆபத்தான ரொம்ப மோசமான விளைவுகளாக இருந்தால் துஆவுக்கு வேண்டுமானால் அதை அதை சொல்லக்கூடிய அறிவுறுத்தக்கூடிய சபைகள் இருக்கின்றன, உலமாக்கள் இருக்கிறார், புத்திஜீவிகள் இருக்கிறார், இஸ்லாமிய அமைச்சர்மார்கள் இருக்கிறார், எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆக்கபூர்வமான முடிவெடுத்து வரும் வரைக்கும் நாம் ஏன் அவசரப்படுகிறோம்? அஹ்ஸாப் யுத்தத்தில் அதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அழகான ஒரு முறையை கையாள் இருக்கிறார். காபிர்கள் வருகிறார்கள், அஹ்ஸாப் வாசிகள் யுத்தத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஒரு செய்தி கிடைக்கிறது, ஏற்கனவே மதீனாவுக்குள்ள எங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருந்த பனு குறைலா என்ற யகூதி பரம்பரை ஊருக்கு நாட்டுக்கு எங்களுக்கு ஆபத்து என்றால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வருபவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வோம் என்று அக்ரிமெண்ட். ஆனால் இப்போது அஹ்ஸாப் வாசிகள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே இவர்கள் உடன்படிக்கையை முறித்து விட்டார்கள் என்ற ரகசியமான தகவல் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது. வருகின்ற படையை சமாளிக்கிறதா, உள்ளுக்குள்ளே உள்ள கிளர்ச்சியாளிகளை சமாளிக்கிறதா, ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு சில சகாபாக்களை அழைத்து சொன்னார்கள், காவுக்குள்ளே சொன்னார்கள், இந்த செய்தி உண்மைதானா என்று தீர விசாரித்து பாரு, முதலாவது செய்தியை கன்ஃபார்ம் பண்ணிக் கொள்ள வேண்டும், நீங்கள் போய் அவர்களோடு விசாரித்து பாருங்கள்,
அப்படியே இவர்கள் எங்களுடைய உடன்படிக்கையை முறித்துவிட்டு எங்களுக்கு எதிராக அஹ்சாப் வாசிகளோடு சேர்ந்து விட்டார்கள் என்பது உண்மை என்றால் அதை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிவிடாமல் ரகசியமாக என்னுடைய காதுக்குள் சொல்லிவிடுங்கள். அல்லது உடன்படிக்கையை முறிக்கவில்லை என்ற சந்தோஷ செய்தியாக இருந்தால் எல்லோருக்கும் அதை பகிரங்கமாக சொல்லுங்கள். முஸ்லீம்களை டென்ஷன் ஆக்கக்கூடிய செய்தியை பரத்துறது இது முனாஃபிக்கீன்களுடைய வேலை. உஹத் யுத்தத்திலே அவ்வளவு படு மோசமான ஒரு தோல்விக்கு காரணங்களை வரையறுக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கட்டளையை தவறாக புரிந்து கொண்டார்கள். இது ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? ஒரு காஃபிர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு வேகமாக அடிக்கிறான், தலை உடைந்து விடுகிறது, நெற்றி வெடிக்கிறது, ஆழமான இரண்டு கம்பி துண்டுகள் அவர்களுடைய தலைக்குள்ளே பாய்ந்து அவர்கள் அப்படியே குற்றுயிராக ஒரு குழிக்குள்ளே சுருண்டு விழுந்து விட்டார்கள். இப்பொழுது வதந்தியை பரப்பினார், முஹம்மதை கொலை செய்து விட்டோம். இஸ்லாத்திற்கு எங்கேயாவது ஒரு அடி என்றால் உள ரீதியாக அப்படியே உடைத்து விடுவார்கள். கிதாபுகளில் இந்த பொய் வதந்திகளை பரப்புகின்ற பாடத்திலே தனியாக கொண்டு வருகிறார். அதற்கு பின்னால் சஹாபாக்கள் செய்வ மரியாதை, இனி வாழ்ந்தால் என்ன செத்தால் என்ன என்று அப்படியே ஓரமாகிவிட்டார். பல பேருடைய சஹாதத்திற்கு அது காரணமாகிவிட்டது, மரணத்திற்கு காரணமாகிவிட்டது. இந்த மோசமான செய்திகளை பறக்கிறது. காலையில எழுந்து படித்தவுடனே எல்லோரும் டென்ஷன் ஆகி விடுவார்கள் வெளியமானவர்களே. எனவே இந்த வாட்ஸ்அப் வாலிபர்கள் மிச்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பேசுபவர்களுக்கு பதிலளிக்கிறது, அவர்களுக்கு திருப்பி ஏசுவது. புதிதாக அவர்கள் வாகனத்தில் ஒரு ஸ்டிக்கர் போடுகிறார், பேரை தெளிவாக சொல்ல முடியாது. எங்களுடைய வாலிபர்கள் அவர்கள் பேசி அனுப்பியிருக்கிறார்கள், எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். உன்னுடைய தாய் காட்டுக்கு போனாளா அல்லது சிங்கம் உன்னுடைய வீட்டுக்கு வந்ததா? நவுதுபில்லா. கண்ணியமான கணவான்களை, ஒரு அந்நிய நாட்டில் இருந்து கொண்டு சவுதி நாட்டுடைய கொடியையும் அந்த வாளையும் அந்த கரிமாவையும் நாம் ஒட்டி கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை இவ்வளவு காலமாக. இந்த துவேஷத்திற்கெல்லாம் காரணம் எங்களுடைய வாலிபர்கள் தான். இந்த வாகனங்களை இது போன்ற மத சம்பந்தமான இந்த அமைப்புகளை ஒட்ட வைத்து துவேஷத்தை கிளப்பியது எங்களுடைய வாலிபர். எங்களுடைய பல்லை கிண்டி நாங்களே பார்த்துக் கொள்வோம். அவர்கள் ஏதாவது ஒன்றை போட்டு விட்டால் எங்களுடைய ரத்தம் கொதிக்கிறது. அல்லாஹ்வுக்கு தெரியும் யாரை பெரும்பான்மையாக்க வேண்டும், யாரை சிறுபான்மையாக்க வேண்டும். சிறுபான்மையாக இருந்து கொண்டே எங்கள் அனைவர்களுடைய அட்டகாசங்களும் அதிகமானவர்களுடைய அட்டகாசங்களும் இப்படி இருக்கிறது என்றால், இதே நாம் பெரும்பான்மையாக இருந்திருந்தால் அந்த சமூகம் அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கும். எத்தனை பேர் அவர்களை ஏமாற்றுகிறார்கள். கண்ணியமான கருவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், எனவே எங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களிடத்தில் நல்ல பழக்கங்களை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எங்களிடத்தில் நல்ல அகலாக்குகளை பண்பாடுகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித்தந்த அழகான பக்குவமான வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது செய்திகள் இது வந்தால், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வதந்தி பரவுகின்ற நேரத்திலே மதீனாவிலே செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது. இன்று எங்களுக்குள்ளே ஒரு இயக்கம் அடுத்த இயக்கத்தை தாக்குகிறது. அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், அவுது பில்லா. அந்த பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது வாந்தி வரக்கூடிய அமைப்புக்கு அருவறுப்பான இந்த ஒரு சாராருடைய குறைகளை ரொம்ப பயங்கரமாக, எங்களுக்கு பயங்கரமான விரோதி எங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறான், எங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். எங்களுக்குள்ளே இருந்து எங்களுடையவர்கள் அடித்துக் கொண்டும் ஏசிக் கொண்டும் பேசிக் கொண்டும் மான மரியாதைகளை இழந்து கொண்டும் இருக்கிறார்கள். அபு அய்யூபி அன்சாரி ரலியல்லாஹு வந்து மனைவி இடத்திலே கேட்டார்களா, இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பத்தி ஒரு வதந்தி பரவுது, உங்களுக்கு கேள்விப்பட்டதா? என்ன சொன்னார்கள் தெரியுமா? அருமை கணவரே, அல்லாஹ் மீது சத்தியமாக கேட்கிறேன், அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு இட்டு கட்டப்பட்ட அந்த சஹாபி சஃவான் ரலியல்லாஹு அந்த இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மானத்தை கிழிக்கின்ற இந்த ஈனத்தனமான செயலை செய்ய உங்களுக்கு மனது துணிவு வந்திருக்குமான்னு கேட்டார். அல்லாஹ் மீது சத்தியமாக நான் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டேன் என்றார் ரசூலுல்லாஹி மனைவி. அல்லாஹ் மீது ஆலையாக சொல்லுகிறேன், அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இடத்தில் நான் இருந்து என்றால் நான் ரசூலுல்லாஹுடைய மனைவியாக இருக்க இன்னும் ஒரு சாதாரண மனிதரோடு சேர்ந்து நபியுடைய
அந்த மானத்திற்கு நான் ஒரு நாளும் சத்தியமாக கலங்கத்தை ஏற்படுத்தி அந்த ரசூலுல்லாஹுக்கு துரோகம் செய்திருக்க மாட்டேன். அபு அய்யூபே, உங்களை விட சஃவான் மிக நல்லவர், என்னை விட ஆயிஷா மிக நல்லவர்கள், நாங்களே இதை செய்ய மாட்டோம் என்றால் அவர்கள் எப்படி இதை செய்வார்கள்? இது ஒரு வளர்ந்தி, இது ஒரு இட்டுக்கட்டு, இதை இப்போது விட்டு விடுங்கள் என்று கணவனுக்கு அவர்கள் ஆறுதல் சொன்ன சரித்திரம் வரலாறு பதியப்பட்டிருக்கு. இது ஒரு மூமியுடைய பண். மெசேஜ் வந்த உடனே இந்த பூனையும் பால் குடிக்குமா? எவ்வளவு நல்ல மனிதர், அதை பத்து பேருக்கு அனுப்பிவிட்டுத்தான் அது சரியா பிழையா என்று யோசிக்கிறார். அழகான உபதேசங்கள் இருக்கின்றன, அவர்களுடைய மனதை கவரவேன். சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் ஒரு பெண்மணிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது சவுதியிலே. அது தீர்ப்பாகிவிட்டதா அல்லது தீர்ப்பில் மாற்றம் நடந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தி அடிக்கடி இந்த மீடியாக்களிலே பரிமாறப்பட்டது. ஆக்கபூர்வமான பதில், அவர்களுக்கு விளங்குகின்ற பதில். சமீபத்திலே நேற்று முந்தனால் கண்டியிலே ஒரு வாலிபர் வருகிறார், ஆயுதம் கூர்மையான ஆயுதத்தோடு. இரண்டு வயது குழந்தை அந்த தொழிலே இருந்து தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது. உடனே அந்த குழந்தையுடைய கழுத்தை வெட்டுகிறார். கழுத்து வெட்டுப்படவில்லை, வாய் துண்டு அப்படியே கிழிகிறது. இரண்டாவதாக கத்தியை எடுத்து தன்னுடைய கழுத்திலே வைத்து அப்படி இழுத்துக் கொள்கிறார். ஆனால் அவரும் சாகவில்லை. எப்படியோ அவர்களுடைய இரண்டு பேரும் காப்பாற்றப்படுகிறார்கள். விசாரித்து பார்த்தால் மனைவிக்கு ஒரு மோசமான ஒரு தொடர்பு இருக்கிறது, திருமணம் முடித்து இன்னும் ஒருவனோடு ஒரு கள்ள தொடர்பு இருக்கிறது என்ற செய்தி அவர்களுக்கு தெரிய வந்துதான் இந்த மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இது மாதிரியான சம்பவங்களை தொட்டு காட்டி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். திருமணம் முடித்தால் அவர்களுக்குரிய பொறுப்புகள் அதிகம். திருமணம் முடிக்காதவர்கள் இருந்தால் அவர்களுக்குரிய விஷயம் அவர்களுடைய பெற்றவர்களோடு மாத்திரம் நின்று போகும். அவர்களால் பாதிக்கப்படக்கூடிய யாரும் இல்லை. ஆனால் திருமணம் முடித்த ஒருத்தி அல்லது ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் சில நேரம் அவர்களுக்கு வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருப்பார்கள். சமூகத்தில் அவர்கள் எப்படி நடப்பார்கள்? என்னுடைய தாய் ஒரு விபச்சாரி, என்னுடைய தகப்பன் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவர் என்று அம்பலமாகிவிட்டால் அவர்கள் தாயுடைய தகப்பனுடைய முகத்தை எப்படி பார்ப்பார்கள்? சமூகத்திற்கு எப்படி முகம் கொடுப்பார்? அந்த கணவன் அது சம்பந்தப்பட்ட ஒரு மனைவியாக இருந்தால் இவன் சமூகத்திலே எப்படி நடப்பார்? அல்லது ஒரு மனைவியாக இருந்தால் அவருடைய தூக்கம் எத்தனை நாளுக்கு இல்லாமல் போய்விடும்? கணவான்கள் அன்பாம் இஸ்லாமிய சகோதரர்கள், அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம். அப்படி ஒரு ஈனத்தனமான செயலில் ஈடுபட்டால் திரும்ப அந்த கணவனோடு எப்படி சேருவாள்? அந்த கணவன் எப்படி சேருவாள்? கூர்த்து கொண்டே இருக்கும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே தண்டனை அவர்களை இல்லாமலாக்கி நாசமாக்குவதுதான். அப்படி ஒருத்தியை நாசமாக்கின காரணத்தினாலே இப்படி எத்தனையோ தற்கொலைகள் இது பாதுகாக்கப்படுகிறது. பத்து வருடத்திற்கு ஒரு முறை ஒருத்தியை கல்லடித்து கொலை செய்தால் அந்த ஊரிலே அந்த பாவத்தை யாரும் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த பிள்ளையுடைய உசுருக்கு ஆபத்து வராது. அந்த அப்பாவி கணவனோ அல்லது அப்பாவி மனைவியோ தற்கொலை செய்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட மாட்டார். ஒருத்தியுடைய உயிரை பாதுகாக்க எத்தனை பேர் இதை அப்படியே சும்மா விட்டுவிட்டால் இது வாழையடி வாழையாக இன்று இந்த வீட்டில், நாளை இன்னொரு வீட்டில், இன்னும் ஒரு நாள் இன்னொரு வீட்டில் என்று சர்வ சாதாரணமாக நடக்கும். அதை நினைத்துக்கும் ஒரு அடியாகத்தான் இஸ்லாம் திருமணம் முடித்து இந்த ஈழச்செயலில் ஈடுபட்டால் இந்த தண்டனையை கொடுக்குமாறு சொல்லி இருக்கிறது என்று பிராக்டிக்கலில் இருக்கின்ற சில சம்பவங்களை சுட்டிக்காட்டி யதார்த்த பூர்வமாக அர்த்த பூர்வமாக அவர்களுக்கு உணர்த்துகின்ற பொழுது அவர்கள் ஓரளவு உணர்ந்து கொள்வார். இது போன்ற ஆக்கபூர்வமான பதிலை அவர்களுக்கு நாம் கொடுப்பதை விட்டுவிட்டு அவர்களை ஏசுவதும் கேவலமாக பேசுவதும் இருக்கின்ற எதற்கும் சார்பற்ற அல்லது அவர்களையே செய்கின்ற வேலை சரியில்லை என்று ஏசுகின்ற அப்பாவி அந்நியர்களை கூட எங்களுடைய ஒரு சில மோசமான வாலிபர்களுடைய இந்த நடவடிக்கையினால் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக கிளம்புகின்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலை உருவாகும். இந்த ஆட்சி எங்களுக்கு பாதுகாப்பானது என்று ஆட்சியின் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் துணை நுட்பத்திலே நடந்ததுதான் நடக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தலைகீழாக அல்லாஹ் மாற்றி விடுவான். படைத்து ரப்புக்கு வழிபடுவோம், அவனை கட்டுப்படுவோம். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைப்படி இந்த உலகத்திலே வாழ்வோம். அந்நியர்களோடு அவர்களுடைய வழிகாட்டலின் படி நடப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனைவர்களுக்கும் அதற்காக அருள் புரிவானாக. யாழ்ந்த எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யாழ்ந்த எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு நாம் உருவாகுவதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக அமைந்தார்களோ, உஸ்தாதுமார்கள், எங்களுடைய மதரசாக்களுக்கு உதவி செய்த தனவந்தர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி நோய்களை குணமாக்கி ஜன்னத்துள் ஃபிர்தௌஸுடைய சுவர்க்கத்தை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யாரும் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யாரும் அமைதியான சூழல் இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறது நாயனே, அதிலே கலந்தும் ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்தருள்வாயாக. இந்த அமைதியான சூழ்நிலையை குழப்பி கெடுக்க வேண்டும் என்று யார் யாரெல்லாம் இன்னும் விடாமல் சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த பாடத்தை நீ புகட்டி விடுவாயாக. இரத்தம் சிந்தக்கூடிய ஒரு பூமியாக இந்த பூமியை ஆக்கிவிடாத ரஹ்மானே, முஸ்லிம்களுடைய உடைமைகளை, உயிர்களை, மானங்களை, மரியாதைகளை, குழந்தைகளின் உயிர்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. எல்லா மக்களுக்கு மத்தியிலும் ஐக்கிய ஒற்றுமையை உருவாக்கி விடுவாயாக. எல்லோரும் கள்ளம் கபடம் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு சாந்தமான சூழ்நிலையை நீ உருவாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், இதற்கு யார் யாரெல்லாம் எதிராக சதி திட்டம் தீட்டுகின்றார்களோ அது உனக்கு தெரிந்தவர்கள், நீ அறிந்திருக்கிறாய், அவர்களுக்கு நீயே முடிவு கட்டி விடுவாயாக. நம் அனைவர்களுடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக்கி விடுவாயாக. கேவலமான மோசமான பாவத்தோடு மௌத்து வராமல் எங்களை பாதுகாத்து, உனக்கு விருப்பமான ஒரு அமல் இபாதத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலைமையில் எங்களுக்கு மௌத்து நசீபாக்குவாயாக. துனியாவுடைய மகத்துவம் உள்ளத்திலே குடிகொள்ளாமல் எங்கள் உள்ளங்களை பாதுகாத்தருள்வாயாக. மௌத்துக்கு பின்னால் உள்ள ஹகீகத்தான வாழ்க்கையை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஆகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, وَلَا إِلَهَ إِلَّا اللَّهُ سُبْحَانَ اللَّهِ وَالْحَمْدُ لِلَّهِ وَلَا إِلَهَ إِلَّا اللَّهُ سُبْحَانَ